நாம் தொடர்பாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்தோம். அதனோடு கூட பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் முடிவும் 5ஆம் அதிகாரத்தோடு வருகிறதை நம்ம பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தார். அவனுடைய காலத்தில் கர்த்தர் தரிசனங்களை கொடுத்து உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யம் வரையிலும் நடக்கப் போகிறதை கர்த்தர் தெரியப்படுத்தினார். அதன் பிறகு இந்த சாம்ராஜ்யத்தின் அவனுடைய மகனாக பெல்சாத்சார் அரசாட்சியிலே வந்து உட்காருகிறான். அவனும் எப்படி இந்த நேபுகாத்நேச்சார் இருந்தாரோ அதே போல இவனும் கல்தையர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியக்காரர்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் இவர்களை வைத்தே ஆட்சி செய்கிறார்கள். ஆகையினாலே கர்த்தர் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கே ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தினார். நேபுகாத்நேச்சாரை விட பெல்சாத்சார் இன்னும் ஒரு மடங்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய அவன் துணிகரம் கொண்டதனாலே அவனுடைய சாம்ராஜ்யத்திற்கு மாத்திரமல்ல அவன் வாழ்க்கைக்கே முடிவு வந்தது என்று சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். நேபுகாத்நேச்சார் ஆகினும் ஒரு தண்டனையோடு 7 காலங்கள் அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல அவன் ஆகாயத்து பணியிலே நனைந்து பின்பு 7 காலங்களுக்கு பின்பு புத்தி தெளிந்து அரசவையிலே அவன் ராஜாவாக உட்காரதான் உட்கார முடியவில்லை தவிர மற்றபடி அவன் புத்தி தெளிந்து வாழ்ந்தான். ஒரு தனித்த வீட்டில் அவன் வாழ்ந்திருக்கிறான், ராஜாவாக உட்கார்ல. அவன் தள்ளப்பட்ட அந்த காலத்தில் அவனுடைய மகன் அரசவையில் அவன் ராஜாவாக உட்கார வைக்கப்பட்டுட்டான். ஆனாலும் இவன் புத்தி தெளிந்த பின்பு ராஜாவாக தொடர முடியவில்லையே தவிர அவன் வாழ்ந்து இயற்கையான ஒரு மரணத்தை சந்தித்து பெல்சாத்சார் முடிவடைந்து விடுகிறான். நேபுகாத்நேச்சார் முடிவடைந்து விடுகிறான். ஆனால் அவனுக்கு பின் வந்ததான இந்த பெல்சாத்சாருடைய காரியம், இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களை எல்லாம் மதுபானம் பண்ணுவதற்கு அவன் எடுத்த காரணத்தினாலே ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரங்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களை அவன் அசுத்தத்திற்கு எடுத்து அவன் அசுத்தப்படுத்தினபடியினால் அவனுடைய ராஜ்ய பாரத்தை மட்டுமல்ல அவன் வாழ்க்கைக்கே ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு ராத்திரியே கர்த்தர் அவனுக்கு ஒரு கையுறுப்பின் மூலமாக அவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவு என்பதை தெரியப்படுத்துகிறாரு. அன்றைக்கே அவன் கொல்லப்பட்டான் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்ப இதுல என்ன தெரியுதுனாக்க, ஆண்டவருடைய பரிசுத்த பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் நாம். அப்போ பரிசுத்த பாத்திரமாக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த பாத்திரத்தை நாம் கரைப்படுத்தும் போது ஆண்டவர் மேன்மைகளை மாத்திரமல்ல அவங்களோட வாழ்க்கைக்கே கூட முடிவு ஏற்படுவதற்கு காரணமாகி விடுகிறது. இதுதான் காரியம். நேபுகாத்நேச்சாருக்கு அவனுடைய மேன்மையிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். ஆனா பெல்சாத்சாருக்கு மேன்மையிலிருந்து மட்டுமல்ல அவன் வாழ்க்கையே அவனுக்கு பிடுங்கப்பட்டு விட்டது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பரிசுத்தத்தின் முக்கியம் எவ்வளவு என்பதை இந்த பெல்சாத்சாருடைய வாழ்க்கையின் முடிவு நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்த குலைச்சல் என்பது அது மேன்மைகளிலிருந்து நம்மை தள்ளுவது மட்டுமல்ல வாழ்க்கைக்கே அது ஆபத்தை உண்டு பண்ணும் என்பதை அதன் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம 6ஆவது அதிகாரத்துக்குள் போக போறோம். அடுத்த சாம்ராஜ்யம் மேதிய பர்சிய சாம்ராஜ்யம். இப்ப நம்ம வந்து 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து நம்ம படிப்போம்.
மேதியனாகிய தரியோ தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள்.
போது இங்கே பார்த்தீங்கன்னா சாம்ராஜ்யம் மாறுகிறது. இந்த சாம்ராஜ்யம் மாறுகிற நேரத்தில் சூழ்நிலைகளும் மாறுகிறது. நேபுகாத்நேச்சாரும் பெல்சாத்சாரும் ஒரே விதத்தில் தான் அவங்க ஆட்சி செய்திருக்கிறாங்க. அசுத்தாவிகளை முழுவதும் அவங்க ஆராதித்து அந்த ஆவிகளின் செயல்பாடுகளிலே இருக்கிற அதனுடைய ஊழியம் செய்கிற மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்களை வைத்து தான் இவர்கள் ஆலோசனை கேட்டு ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது அடுத்த சாம்ராஜ்யம், மேதிய பரிசிய சாம்ராஜ்யத்தில் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தரியு வித்தியாசமானவன். இவன் பழைய சாம்ராஜ்யத்தின் பழக்கத்திலே அவன் போகவில்லை. இவன் பார்க்கிறான், இவன் தரிவன் காரியத்தை பார்த்தீங்கன்னா அடுத்து வருகிற இந்த தரிவா இருக்கட்டும், அதன் பிறகு வருகிறதாக கோரேசாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே தேவ பயம் உள்ளவர்களாய் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், தேவ பயம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த தரியவை பார்க்கும் பொழுது இந்த மேதியனாகிய தரியு என்கிறவனை பார்க்கும் பொழுது இவன் ஒரு நல்ல ஒரு மனசாட்சி உள்ளவனாய் சரியான விதத்தில் ஆட்சியை நடத்த வேண்டும், உண்மையுள்ள விதத்தில் நடத்தப்பட வேண்டும் என்கிறதிலே இவன் ஒரு கருத்துள்ள ஒரு நபராய் இருந்திருக்கிறான். இவன் ஆட்சியிலே உட்கார வைக்கப்பட்ட உடனே இவன் செய்த காரியம் நிச்சயமா என்ன செய்திருப்பான், முக்கியமான நபர்களை கூப்பிட்டு அவன் விசாரித்திருப்பான். இந்த சாம்ராஜ்யத்திலே யார் யார் எப்படிப்பட்டவர்கள், ஆளுகையிலே பதவியில் இருக்கிறவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விசாரித்திருப்பான். அப்பொழுது எல்லாருமே தானியலை குறித்து கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. தானியலுக்கு நேர கையை காட்டியிருப்பாங்க, இவன் ஒரு உண்மையுள்ள மனுஷன், இவன் ஒரு தேவ பயமுள்ள ஒரு மனுஷன், இவன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை உள்ளவன் என்று சொல்லி இவனை குறித்த நர்சாட்சி நிறைய கிடைச்சிருக்கும், இந்த தரியுவுக்கு கிடைச்சிருக்கும். ஆகையினாலே இந்த தரியு ராஜ்யபாரத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை ஸ்திரப்படுத்துவதற்கு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கிறான். ஒரு பக்கத்திலே சரியான விதத்தில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறது மட்டுமல்ல, ஒரு கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இவன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதற்கு காரணம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுடைய முறை. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேல் 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இதுல பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை அரசாட்சி செய்வதற்கு இவன் 120 பிரதானிகள், அதற்கு மேலாக 3 தேசாதிபதிகள் என்று சொல்லி அவன் வச்சிருக்கிறான். இவன் ஆளுமையிலே இந்த மந்திரவாதிகளையோ, குறி சொல்லுகிறவர்களையோ, கல்தையர்களையோ, ஜோசியக்காரர்களையோ இவன் முன் வைக்கவில்லை. அவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய ஆலோசனையின் இப்படி போகவில்லை. திறமைசாலிகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து திறமை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், அப்படிப்பட்ட நபர்களுக்கே அவன் பதவிகளை கொடுத்து உட்கார வைக்கிறான். இதுல 120 தேசாதிபதிகள், இந்த 120 பேரும் அவங்க நல்ல திறமை உள்ளவங்களதான் இருந்திருப்பாங்க. அடுத்தது அதற்கு மேலாக 3 தேசாதிபதிகள், அவங்க அதை விட சற்று இன்னும் மேலான திறமை உள்ளவர்கள். இதுல தானியேலும் இந்த 3 பேரிலே ஒருவனாயிருக்கிறான். இதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த மேதியனாகிய தரியும் ஒரு நல்ல அரசாட்சியை கொடுக்க வேண்டும் என்கிறதுல அவன் கவனம் உள்ளவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவனுக்கு தானியருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சமாதானமான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இவனுக்கு என்னதான் கர்த்தர் இவன் கனப்படுத்தினாலும் அடுத்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் விக்கிரகாராதனைக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியக்காரர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கே ராஜாவின் இடத்துல முக்கியத்துவம் கிடைச்சு கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒதுக்கப்பட்டு விட்டு நல்ல திறமை உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பொழுது இது ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலையை இந்த தானியேலுக்கு ஏற்படுத்தும். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், ராஜ்யபாரத்தில் கர்த்தர் ஆட்களை நியமிக்கிறார். இது நாம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரத்தில் நான் சொல்லிட்டே வர விஷயம். ஒருத்தரை நல்ல விதத்தில் கர்த்தர் உட்கார வைத்து, பதவியில் உட்கார வைத்து, அவர்களை குறித்து ஒரு திட்டத்தோடு தான் எல்லாரையுமே உட்கார வைக்கிறார். இப்போ நம்ம தேசமாக இருக்கட்டும், எல்லாமே உட்கார வைக்கிறார். ஆனால் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்வதற்கு கர்த்தர் அவங்களை உட்கார வைக்கிறார். ஆனால் அவர்கள் ஏன் தள்ளப்படுகிறார்கள்? இப்போ நேபுகாத்நேச்சாராக இருக்கட்டும், பெல்சாசாராக இருக்கட்டும், ஏன் தள்ளப்பட்டாங்கன்னு கேட்டேன். ஒரே ஒரு காரியம், உட்கார வைத்தது தேவனாகிய கர்த்தர். அதை உணராமல் இவங்க மகிமை எங்கே செலுத்தியிருப்பாங்கன்னா இவர்கள் தங்களுக்கு எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஜோசியக்காரர்கள் குறி சொல்லுகிறார்கள், அவங்களுக்கு மகிமை செலுத்தியிருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. உட்கார வைத்த ஆண்டவரை அவர்கள் ஒரு திட்டத்தோடு உட்கார வச்சிருக்கிறார். இவர்கள் மகிமை கொண்டு போய் தங்களுடைய விக்கிரகங்களுக்கும் தங்களுடைய ஆட்களுக்கும் செலுத்தி உட்கார வைத்தவரை இவர்கள் கனவீனப்படுத்தி அவருக்கே பாதகமான சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவங்களே தள்ளிவிடுவார். அப்படிதான் இவங்கெல்லாம் தள்ளப்பட்டு போனாங்க இவங்களுடைய காரியெல்லாம். ஆனால் இந்த தரியவின் காரியத்தை பார்க்கும் பொழுது இவன் குறி சொல்லுகிறவர்களையோ ஜோசிக்காரர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் ரொம்ப பக்தி உள்ளவனாக இருந்தான் என்றும் வெளிப்படையா சொல்லாவிட்டாலும் கூட இவன் ஒரு உண்மை உள்ள மனுஷனாய், நேர்மை உள்ள மனுஷனாய் கண்டிப்பா இருந்திருக்கணும் இந்த தரியும். ஏன்னா உண்மை உள்ளவர்களுக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாகவே உண்மை உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு சைக்கலாஜிக்கல தெரிஞ்சுக்கிற விஷயம். துன்மார்க்கனுக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் அவன் நிச்சயமா துன்மார்க்கனா இருப்பான். உண்மை உள்ளவர்களுக்கு ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் உண்மை உள்ளவனாகத்தான் இருப்பான். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது, இந்த தானியேலுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிறதற்கு காரணம் தரியு ஒரு நல்ல ஒரு மனுஷன். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் கூட ஆண்டவர் வந்து செய்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒருத்தரை உட்கார வைக்கிறார், ஆனால் அவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லைக்குள்ளேயே இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அதை தாண்டி அவர்கள் செயல்படும் போது ஆண்டவர் அவர்களை தள்ளி விடுவதற்கும் கர்த்தர் தயங்குவதில்லை. சில காரியத்தை, மாற்று காரியங்களை கர்த்தர் செய்வதற்கும் கர்த்தர் தயங்குவது கிடையாது, அதை கர்த்தர் கண்டிப்பா செய்வார். சரி, இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்ப தானியேலுக்கு நல்ல உயர் பதவி கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப ஒரு பக்கத்திலே ராஜாவுடைய கண்களிலே தானியேலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருக்குது. ராஜாவுடைய பார்வையில இவனுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கிறது. ராஜா இவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். இந்த மூன்று பேரில் ஒருவனா வச்சிருக்கிறான். அந்த மூன்று பேரிலுமே பார்க்கும் பொழுது தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான். பார்த்தீங்கன்னா மூணாவது வசனம், இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்போ இந்த மூணு பேர்லையுமே தானியலுடைய காரியம் ஸ்பெஷலா இருந்துச்சு. இதை பார்த்து தானியல் இதுல ரொம்ப ஸ்பெஷலா நடக்கிறத பார்த்த உடனே அந்த பொசிஷன்லையும் ஹோல் கவர்மெண்ட்லையும் டாப் போஸ்ட்ல, டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இவனை உட்கார வைக்கிறதற்கும் தரிய நினைக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்றைக்குமே உண்மை உள்ளவர்களை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். உச்ச நிலைக்கு கர்த்தர் உயர்த்துகிறதில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது வந்து எல்லா இடத்திலையும் பொருந்தும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு இடத்தில் நம்ம கொண்டு வரப்பட்டாலும், நாம் இருக்கிற இடத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், அது எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்ல நீங்க இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா இருந்தால், நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தால், நீங்கள் நேர்மையாக இருந்தால், அந்த இடத்தில் உச்ச ஸ்தானத்திலே உயர்ந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். இது சந்தேகமே கிடையாது. இப்போ தானியலுடைய பேக்ரவுண்ட கொஞ்சம் திருப்பி பாருங்க. அவன் தேசத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பொழுது, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்ட பொழுது, அவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் இல்லையா? நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து அநேகரை அடிமைகளாக தான் பிடிச்சிட்டு வந்தான். அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், இந்த அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் அவன் உயர்த்தப்படுகிறான். நேபுகாத்நேச்சார் மூலமாகவே உயர்த்தப்பட்டான். பின்பு பெல்சாத்சார் மூலமாகவும் மறுபடியும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். இப்போ தரியு என்கிறதான மேதிய ராஜாவின் கண்களிலே கர்த்தர் இன்னும் கர்த்தர் விசேஷ கிருபை கொடுத்து தேசம் முழுவதையும் ஆளுகிற ஸ்தானத்திற்குள் தானியேலை கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயத்தை கர்த்தர் இவனுடைய உண்மை நிமித்தம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா என்னைக்குமே சொல்றேன், ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்துல ஒரு டிராக் ஒன்று ஓட்டிகிட்டே இருப்பார். அளவுக்கு மிஞ்சி மேன்மை வந்தாலும் நம்ம அங்கிருந்து விழுந்து விடாதபடிக்கே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? என்னைக்குமே ஒரு பாதுகாப்பரணை கர்த்தர் வைப்பார். அது ஆண்டவருடைய காரியம். அளவுக்கு மிஞ்சி உயர்த்தப்படும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் அப்படியே உயர்த்தி அப்படி உட்கார வச்சிட்டாருன்னா நம்ம அந்த இடத்துல தடுமாறி விழுவதற்கு யாருக்குமே ஆபத்து இருக்கிறது. அப்போ தானியேலுக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாலும் கொஞ்சம் இடைஞ்சல்களையும் கர்த்தர் அங்கே அனுமதிக்கிறார். என்னன்னா இவனுக்கு கீழே இருக்கிற அந்த 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளுமாய் இருக்கிறதான இவர்கள், இந்த 3 பேர்ல இவன் ஒருத்தனா இருக்கா, மற்ற 2 பேர், இவங்களுடைய பொறாமைக்கு தானியேல் உள்ளாகிறான். இந்த 120 பேரும் தானியேலுக்கு மாத்திரம் இவ்வளவு பெரிய உயர்வு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது இவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அதுலேயும் இந்த 3 பேர் அந்த பிரதானிகளாக இருக்கிற அந்த 3 பேர்லையுமே பார்க்குறாங்க, நம்ம 3 பேர் தான் இருக்கிறாங்க, இதில் வந்து இந்த 2 பேரும் பார்க்குறாங்க, நம்ம 2 பேரை விட இவனுக்கு மாத்திரம் தானியேலுக்கு மாத்திரம் ராஜா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரே, அவரை நமக்கு மேலாக நாமளும் அவருக்கு கொடுக்கும்படியாக அவரை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் என்று இவர்களும் அவன் மேல் பொறாமை கொடுக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 122 பேர், இந்த 122 பேருடைய பொறாமைக்கு தானியேல் ஆளாகலாம். இந்த 122 பேர்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிச்சயமாகவே நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் திறமை நிமித்தம் வந்திருப்பாங்க, திறமையினாலே இவங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் திறமையினால் இவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட தானியேலுடைய உயர்வை இவங்களால சகித்துக் கொள்ள முடியவில்லை. தானியேலை எப்படியாகிலும் வீழ்த்தி விட வேண்டும், அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இவங்க முயற்சி செய்யறாங்க. முயற்சி செய்து எப்படியாகிலும் இவரிடத்துல குற்றத்தை கண்டுபிடித்து அதை ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் காண்பித்து அப்படி இவனை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் நம்ம என்னைக்குமே உயர்த்துறாரு, 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 உயர்த்தி கொண்டே போறார். நம்மை குறித்து ஆண்டவருக்கு தெரிய நம்மை உயர்த்துகிறார். ஆனால் அப்படி உயர்த்த ஆண்டவர் நினைத்து நம்மை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியணும். தானியேல் தனக்கு கீழே 120 பேர் இருக்கிறாங்க, கூட 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய உள் மனசாட்சி, உள் மனநிலைமை என்னன்றது தானியேலுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியாது. இவங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோடு தங்கிட்ட பழகிறாங்க, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு தங்கிட்ட வந்து பேசலாங்கன்ற காரியம் தானியேலுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியல. பல நேரத்தில் நம்ம உயர்த்தப்படும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய உள்நோக்கம் வேற விதமா இருக்கும். எப்படி ஆயிலும் நம்மை காலவாரி, எப்படி ஆயிலும் நம்மளுடைய உயர்விலிருந்து நம்மை கவிழ்த்து போட வேண்டும் என்று சொல்லி பொறாமையினால் நிறைந்த ஜனங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மனுஷருடைய சூழ்ச்சியோ மனுஷர்கள் நம்மை வீழ்த்துவதற்கு பொறாமை கொள்ளுகிறதோ ஒருபோதும் உண்மையுள்ள தேவ பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒன்றுமே எடுபடாது. ஆமென். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு முன்னால மட்டும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா எத்தனை பேருடைய பொறாமையோ எரிச்சலோ எத்தனை பேருடைய சூழ்ச்சிகளோ நம்மை ஒருபோதும் வீழ்த்தி விட முடியாது. இதுல நம்ம தெளிவா இருக்கலாம், கண்டிப்பா நம்மை வீழ்த்தி விட முடியாது. இப்ப தானியேலுடைய விஷயத்துல இவங்களிடத்துல முகாந்திரம் தேடினாங்களாம். 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்ப இவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, பல விதங்களிலே குற்றம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை லஞ்சம் கொடுத்து ஆளை வச்சு லஞ்சம் கொடுத்து பார்த்திருப்பாங்க, லஞ்சம் கொடுத்து அவன் லஞ்சம் வாங்குறானு பார்த்திருப்பாங்க, எதுவும் எடுபடலை. அல்லது ராஜாவுக்கு விரோதமா ஏதாவது பேசுறதுக்கு வாயை கிளறி பார்த்திருப்பாங்க, ஏதாவது ராஜாவுக்கு விரோதமா ஏதாவது பேசுறானா பேசுறான்னு பார்த்து அதை வச்சு கொண்டு போய் காமிச்சு எப்படியாகும் நமக்கு விரோதம் இப்படி பேசலாம் பாருங்க என்று ரெண்டு சாட்சிகளை நிறுத்தி எப்படியாவது கவுக்கலான்னு பார்த்திருப்பாங்க. இப்படி எத்தனையோ முயற்சிகள், ராஜாவுக்கு விரோதமான ஒரு நபர் என்று இவனை காட்டுகிறதற்கு ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்றாங்க, விதவிதமான ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 120 பேரும் இவனை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் எதுவுமே எடுபடலை. காரணம், தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தான். இது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப இன்னைக்கு நல்லா பார்க்கணும் இதை. நீங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர், அதே நேரத்தில் நம்மை வீழ்த்துகிறதற்கு நீங்க மனுஷர்கள் என்று மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க உலக பிரகாரமான பதவியிலே நம்ம உயர்ந்தால் மனுஷர்களுடைய பொறாமைகள் நமக்கு விரோதமாக இருக்கும், நம்மை வீழ்த்துகிறதற்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மனுஷர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த மனுஷர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களை இயக்குகிறது பேரொன்று, அவர்களை இயக்குகிறது அசுத்தாவிகள். இப்ப இந்த 122 பேர், இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 122 பேர், இவங்க எல்லாருமே தேவ பயம் உள்ளவர்களா கிடையாது. திறமசாலிகளாக இருந்திருப்பாங்க, ஞானம் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க வேணாம். ஆனால் இவர்கள் தேவ பயம் உள்ளவர்களா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்க பார்க்கும் பொழுது இவர்கள் அசுத்தாவிகளால் நடத்தப்பட்டவர்கள், எப்படியாகிலும் இவர்களை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவனை கவிழ்க்கிறதற்கு பின்னாலே அசுத்தாவிகளின் எரிச்சல்களும் பின்னால் இருக்குது. இன்னைக்கு நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்தும் பொழுது மனுஷர்கள் தான் பொறாமப்படுறாங்க, மனுஷர்கள் தான் எரிச்சல் அடைகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு பின்னால் இருந்து அசுத்தாவிகள் செயல்படும், அவர்களுக்கு பின்னால் இருந்து அசுத்தாவிகள் நம்மை வீழ்த்துவதற்கு, அசுத்தாவிகள் நம்மை எப்படியாவது கவிழ்த்து போட்டு ஆண்டவரை விட்டு நம்ம வெளியே தள்ளப்படுவதற்கு ஏதுவான சில காரியங்களை அசுத்தாவிகளும் செய்யும். ஏன்னா நமக்கு வந்து மனதில் ஒரு சோர்வை ஏற்படுத்தி, நம்மை வீழ்த்தி மனதில் ஒரு சோர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாய் நம்மை ஆண்டவரை விட்டு தள்ளி கொண்டு போகிறதற்கு பிசாசுகளும் முயற்சி செய்யும். இதுல கேட்டீங்கன்னா தானியேலுக்காவது 122 பேர், ஆனால் நம்முடைய காரியம் பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தி. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 10 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10 வசனம்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி,
வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி,
இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும்,
இப்பொழுதும் ரட்சிப்பும் வல்லமையும்,
நமது தேவனுடைய ராஜ்யமும்,
நமது தேவனுடைய ராஜ்யமும்,
அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது,
அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது,
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
நம்முடைய சகோதரர் மேல்,
நம்முடைய சகோதரர் மேல்
குற்றம் சுமத்தும் பொருட்டு,
குற்றம் சுமத்தும் பொருட்டு,
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்,
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்
தாழ தள்ளப்பட்டு போனான்,
தாழ தள்ளப்பட்டு போனான். இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியத்தை இந்த இடத்தில் யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியம், போன வாரத்தில் நான் சொன்ன ஆவிக்குரிய உலகம் என்று சொல்லி உன் உலகம் இருக்குது, அதே காரியம் தான் இங்கே நடக்குது. இங்கே யோவானுக்கு காட்டப்படுகிற ஒரு காரியம், வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும், நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்கிறார். எப்ப தாழ தள்ளப்படுறான்னு பாத்தீங்கன்னா, இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற காரியம். அந்த காலகட்டத்தில் அவன் தள்ளப்படுறான், ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறதற்கு பிசாசானவன் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்பியிருக்கிறான். ஒருத்தனை கர்த்தரை உயர்த்துகிறார் என்றால் அவன் மேல் பிசாசு எப்பொழுதுமே கண்ணோக்கமா இருப்பான். ஒருத்தனை கர்த்தரை எப்ப உயர்த்துகிறார், இதை நான் ஒரு 2 ஒன்று எடுத்தேன், யோபுவின் விஷயத்தை குறித்து எடுத்தேன். யோபுவை கர்த்தர் வந்து உயர்த்தினார், ஆனா சாத்தரனை செய்யறான், கர்த்தர் அவனை உயர்த்தினதுனால தான் தன்னை பின்பற்றுகிறான் என்று சொல்லி கர்த்தரை அவன் யோபுவை குறித்து குற்றம் சாட்டுவான். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீர், பூமியில் அவன் சம்பத்து பெருகிற்று, அதனால் அவனை சுற்றின எல்லாற்றையும் வேலையடைத்து பாதுகாக்கிறீர், அதனால தான் உண்மை பின்பற்றுகிறான். ஆனால் அது உண்மை கிடையாது. யோபுவின் விஷயத்தில் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்ததுனால தான் அவன் உயர்த்தப்பட்டான். அப்ப பிசாசு பார்த்தீங்கன்னா அப்பாவி ஜனங்களை கூட குற்றம் சாட்டுகிறவன். யோபு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமே கிடையாது, நியாயமே இல்லாவிட்டாலும் கூட அவனை குற்றம் சாட்டி எப்படி ஆகிலும் ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்து போடணும் அவன் நினைக்கிறான். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசு சில மனிதர்களுக்குள் இருந்து நமக்கு விரோதமாய் பொறாமை உள்ளவர்களாய் அவர்களை தூண்டி விடுவான். நம்மை எப்படி ஆகிலும் வீழ்த்துவதற்கு பல நபர்களை பிசாசு எழுப்பி வஞ்சனையான சில மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். இது பிசாசு செய்கிற காரியம். இந்த பிசாசு நீங்க பாத்தீங்கன்னா இரவும் பகலும் 24 ஒர்க் பண்ணலாம். எதுக்கு? நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவன் இரவும் பகலும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்ப இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், 24 நம்ம வந்து கண்காணிக்கப்படுகிறோம். யாரால? பிசாசினால. புரிதலாம், 24 மணி நேரமும் ஒரு தேவ பிள்ளை கண்காணிக்கப்படுகிறார்கள். பிசாசு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் 24 மணி நேரம் கண்காணிக்கிறான். எதுக்கு கண்காணிக்கிறான்? அவங்களை எந்த குற்றத்தை கண்டுபிடித்து அதை எந்த விதத்திலே அதை கொண்டு போய் எப்படி ஆகிலும் கர்த்தருக்கு முன்பாய் கொண்டு போய் நம்மை கர்த்தருக்கு அசுத்தமானவர்களாய் நம்மை நிறுத்தி அந்த இடத்திலிருந்து நம்மை தள்ளிவிட வேண்டும் என்கிறது தான் அவனுடைய முயற்சி. எப்படி ஆகிலும் கர்த்தரை விட்டு நம்மை வீழ்த்தி விட வேண்டும் என்கிறதுலே பிசாசு கண்ணும் கருத்துமா இருக்கிறான். 24 hours அவன் ஒர்க் பண்றான். இப்ப நீங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய உலகம் என்பது உண்மை. இந்த ஆவிக்குரிய உலகத்திலே பிசாசின் ராஜ்யம் என்பது உண்மை. அவனுடைய கிரியைகளிலே பார்க்கும் பொழுது நம்மை வீழ்த்துவதற்காகவே அவன் 24 மணி நேரமும் முயற்சி செய்து கொண்டேன் இருக்கிறான் என்பது ரொம்ப ரொம்ப உண்மை. அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை வீழ்த்துவதற்கு இத்தனை சக்திகள் நமக்கு சுற்றிலும் போராடி கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஸ்தானத்திலே நிலைத்திருப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஸ்தானத்திலே நாம் கர்த்தர் கொடுத்த உயர்வேலை நாம தங்கியிருப்பதற்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவன் நம்மை தள்ளி நம்மை கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பாக்கி அவன் நம்மை வீழ்த்தி போடுவான். நீ ஹோல் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இருந்துகிட்டேதான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட எத்தனை குறைகள் இருந்தது, ஆனாலும் கூட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அவங்களுக்கு கர்த்தர் மேகஸ்தம்பமாக இருந்தார், அக்னிஸ்தம்பமாக இருந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம், காலை நேரத்தில் அவர்களுக்கு மண்ணா, கண்மலையிலிருந்து தண்ணீர், இப்படி கர்த்தர் அதெல்லாம் கொடுத்து அவர்களை பராமரித்தார். அவங்களுடைய வஸ்திரம் பழமையாகி போகல, கால்களது பாதரட்சைகள் கிழிந்து போகல, அவங்களுக்கு பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை, ஆரோக்கியம் கெட்டு போல. இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நல்ல ஹெல்த் கொடுத்து 40 வருஷம் அவங்கள்ட்ட குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுடைய வனாந்தரத்தில் கரெக்டாக கர்த்தர் கொண்டு போயிட்டு தான் இருந்தார். அதை எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருந்தார். ஆனால் மோவாபிய தேசத்துக்கு கிராஸ் பண்ண வராங்க. அங்கே கிராஸ் பண்ண வரும்போது பாலாக்கு ராஜா எப்படி ஆகிலும் இவர்களை சபிக்க நினைக்கிறான், ட்ரை பண்ணுறான், முடியல. பிழையாம கூப்பிட்டு பார்க்குறான், சபிக்க ட்ரை பண்ணும்போது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுது. கடைசியிலே பிழையாமுக்குள்ளேயே இந்த அசுத்தாவி அவன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி அவன் பொருளாசி உடையவனாய் போகும் பொழுது பிழையாமுக்குள்ளேயே அந்த அசுத்தாவி பிரவேசித்து பிழையாமின் மூலமாகவே ஒரு பொல்லாத ஆலோசனையை பாலாக் மூலமாக கொடுக்கிறான். மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திற்கு உட்படுத்த வைத்து அதன் மூலமாக அவர்களை கர்த்தருக்கு ஆகாதவர்களாய் மாற்றி அவர்களில் அநேக ஜனங்கள் செத்து போகும்படி செய்யணும். அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசு நம்முடைய மேன்மையை குலைக்க முடியாது, அவனால குலைக்க முடியாது, டைரக்டா நம்மளை வந்து வீழ்த்த முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஆகாதவர்களாய் மாற்றிவிட்டால் நம்முடைய மேன்மையிலிருந்து நாம் தள்ளப்பட்டு போய்விடுவோம். இது அவன் செய்யற சூழ்ச்சி. இதிலிருந்து அவன் எடுக்கிற முயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியாகிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை குறைவுள்ளவர்களாய் நிறுத்த வேண்டும். அதுதான் இந்த இடத்துலையும் இந்த மனுஷர்கள் செய்யறாங்க. இவனிடத்துல குறை கண்டுபிடித்து ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தி அதை தளரும்னு நினைக்கிறாங்க. இது ராஜாவோ அல்லது இந்த 122 பேரோ காரியம் கிடையாது, அதுக்கு பின்னால் ஒரு அசுத்தாவிகளின் சாம்ராஜ்யம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த 122 பேருக்குள்ளாக இருந்து ஒரு அசுத்தாவிகளின் சாம்ராஜ்யம் வேலை செய்து எப்படி ஆகிலும் தானியேலை அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து இழுத்து கீழே தள்ள வேண்டும். நல்ல கவனிக்கணும், தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவனிடத்தில் யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்ம உண்மையுள்ளவர்களாயிருக்கணும், எல்லாத்திலையும் உண்மையுள்ளவர்களாயிருக்கணும். நம்முடைய வார்த்தையில் உண்மை, சிந்தனை உண்மை, செய்கிறதிலே உண்மை, செயல்களிலே உண்மை, பேச்சில உண்மை, எல்லாத்திலையும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எந்த விதத்திலாகிலும் குற்றத்தை கண்டுபிடித்து நம்மை வீழ்த்துவதற்கு பிசாசு ட்ரை பண்றான். ஒரு தேவ பிள்ளை நாம் உயர்த்தப்படுகிறது உண்மையின் நிமித்தம் தேவன் நம்மை உயர்த்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உண்மையாய் நம்ம எல்லாத்திலும் இருந்தால் நம்ம உயர விருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மேன்மையிலே அந்த உண்மையாய் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நம்ம எங்கேயாவது தவறிட்டோம்னா அது நமக்கு சரிவை ஏற்படுத்திவிடும். புரிதா, அது நமக்கு சரிவை ஏற்படுத்திடும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி பாதிக்கப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்த போது பிரயாணம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மோவாபிய தேசத்தை கடக்கும் பொழுது அநேக ஜனங்கள் செத்து கத்தருக்கு முன்பாக அருவறுப்பானவர்களாய் அவங்க மாறும் பொழுது அவருடைய பிரயாணம் கண்டிப்பாய் பாதிக்கப்பட்டது. அந்த இடத்துல நிச்சயம் அவருடைய பிரயாணம் பாதிக்கப்பட்டது. அதே போல சொல்றேன், நம் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம் ஆண்டவருக்கு முன்பாக குறைவுள்ளவர்களாய் மாறும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் கண்டிப்பாகவே பாதிக்கப்படும். அதுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. பைபிளில் இது போல நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்னொரு சம்பவம் நான் பலமுறை பைபிளில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி காட்டுறேன். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது
என்னவென்றால்,
நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே
உலாவுகிறதற்கு
இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள் இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர் இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன்.
இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். போதும், இந்த கிளை எனப்பட்ட தாசன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இங்கே பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டதான யோசுவா, இந்த பிரதான ஆசாரியன் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு போயிட்டே இருக்கும், நம்ம எல்லாத்தையும் டச் பண்ண முடியாது. இந்த பிரதான ஆசாரியனாக கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிற யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அவன் காணப்படுகிறான். இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை குறித்து இவனுக்கே உணர்வில்லை. அதாவது இந்த அழுக்கு வஸ்திரம் என்பது இவனுடைய பரிசுத்த குலைச்சல். எந்த விதத்தில் இவனுக்கு பரிசுத்த குலைச்சல் வந்தது என்பது தெரியாது. எத்தனையோ தெரியலாம். ஏன்னா பரிசுத்தம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து நடவடிக்கையில ஒரு அசுத்தமாய் நடந்து கொள்வது மட்டும் பரிசுத்த குலைச்சல் கிடையாது. பரிசுத்த குலைச்சல் என்பது எப்படி வேணாலும் வரும். போதாந்து எடுத்துட்டீங்களா, எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் பரிசுத்தத்திலே இன்னொரு ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் காட்டுவார். 4வது வசனம் 4வது வசனத்திலே தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தமக்கு முன்பு ஆக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிறார். அப்ப பரிசுத்தம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டிய ஒன்று. பரிசுத்தன்றது ஒரு காமன் டேர்ம், அது நடவடிக்கையில மட்டும் கிடையாது, நம்முடைய எல்லாத்திலையுமே கவர் ஆகும். அன்பிலே பரிசுத்தம்ங்கிறார். அப்ப தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும் பொருட்டு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பிலே பரிசுத்தம்னா என்ன? ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு சுயநலம் இல்லாமல், அவர் தெய்வம், எனக்காக மரித்தவர், எனக்காக ஜீவன் தந்தவர், என்னை நேசிக்கிறவர், அவரிடத்துல நான் அன்பு கூறுவேன், இந்த ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர, இதை தவிர நான் ஆண்டவரை நேசித்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு எண்ணம், ஒரு சுயநலமான சிந்தனை நமக்குள் இருக்கும் என்றால் நாம் அன்பு காட்டுகிறதில் பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிக்கணும், பரிசுத்தம் என்றால் அதில் எந்த ஒரு காரியம் கலப்படம் இருக்கக்கூடாது, அதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிறதுல எந்த ஒரு கலப்படம் இருக்கக்கூடாது, தூய்மையான ஒரு காரியம், தூய்மையான ஒரு அன்பு. தூய்மையான ஒரு அன்புனா என்ன? அதுல வந்த எந்த விதமான உள்நோக்கம் இருக்காது, எந்த லாப நஷ்டங்களை எதிர்பார்க்காது, எந்த விதமான ஆதாயத்தை எதிர்பார்க்காது, உண்மையாய் அந்த குறிப்பிட்ட நபர் மேல் காண்பிக்கிற அன்பு, ஆண்டவர் மேல் காண்பிக்கிற அன்பு தூய்மையா இருக்கணும். உள்நோக்கம் இருக்கக்கூடாது, லாப நஷ்டம் எதிர்பார்க்கக்கூடாது, அவர் மேல் ஒரு உண்மையாய் மனதார நாம நேசிக்கணும், அதுல எதையுமே எதிர்பார்க்க கூடாது, அதுதான் உண்மையான தூய்மையான. அப்போ இந்த காரியம் எல்லாத்திலையுமே இருக்கணும். ஏன் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அவர் என்ன ஆசீர்வதிச்சார் கிடையாது, அதுக்காக நான் கர்த்தருக்காக வாழல, அவர் தெய்வம், அதனால நான் அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னை உயர்த்தினார், அதனால அவரை பின்பற்றுகிறேன் கிடையாது, தப்பு. ஆண்டவர் எனக்கு அவரை தேடின பரலோகம் கொடுப்பார், தப்பு. பரலோகம் கிடைக்கின்றதுக்காக கர்த்தரை பின்பற்றுவதும் தப்பு. ஆண்டவரை தேடாட்டி நான் நரகத்துக்கு போயிடுவேன், அதனால கர்த்தரை பின்பற்றுகிறேன், அதுவும் தப்பு. நரகத்துக்கு தப்பிக்கிறதற்காக நீங்க கர்த்தரை தேடிட்டீங்கன்னா அதுவும் தப்பு. இயேசு தெய்வம், அதுக்காக மட்டும்தான் அவரை பின்பற்றுகிறேன், அவ்வளவுதான். இயேசு ஒருவரே தெய்வம், அதனால நான் அவரை பின்பற்றுகிறேன். இதுதான் தூய்மையாய் பின்பற்றுது, இதுதான் தூய்மையான அன்பு. அப்ப இதிலிருந்து இந்த சகரியாவின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க பரிசுத்த குலைச்சல் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விதத்துல அவன் அழுக்கு வஸ்திரம், அதை பிசாசு பிடிச்சு கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிக்க வச்சிட்டான். பார், உங்களுடைய பிரதான ஆசாரியனை பார், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், அவன் வாழ்க்கையில குறை இருக்குது. ஆண்டவரும் அமைதியா இருக்கிற, ஆனா இது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஆண்டவருடைய பெரிய கிருபை. பிரதான ஆசாரியனை கர்த்தர் அந்த இடத்துல தூக்கி எறியல, ஒரு தூதனை அழைத்து அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு சுத்தமான வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்த சொல்றார். அவன் தலையின் மேல் சுத்தமான பாகையை வைக்க சொல்றார். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் எல்லாம் தூய்மையா இருக்க வேண்டும். அப்ப அதில் இருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தமான வஸ்திரத்தை போட வச்சு இப்போ அவனை குற்றமற்றவனாக குற்றப்படுத்துகிறதான பிசாசு சாத்தானுக்கு முன்பதாகவே அவனை கர்த்தர் குற்றமற்றவனாக கொண்டு வந்து நிறுத்திட்டார், மாத்த சொல்லிட்டார். பிரதான ஆசாரியனுக்கு அன்னைக்கு ஒரு தேவதூதன் வந்து அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு சுத்தமான வஸ்திரத்தை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அழுக்குகளை அகற்றி நம்மை சுத்தப்படுத்துகிறது தேவ தூதன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் முக்கியம். ஒரு தேவ தூதன் அவனை சுத்தமான வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்து வைக்கிறான். எப்ப நடக்குது? சாத்தான் அவனை குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தின பிறகு தேவ தூதன் வந்து அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாத்துறான். அது ஆண்டவர் சொன்ன பிறகு மாத்துறான். ஆனா நம்ம காரியம் அப்படி அல்ல. நம்ம வாழ்க்கையில எங்க ஒரு சின்ன கரை வந்தாலும், சின்ன குறை வந்தாலும், அந்த நேரத்தில் உடனே கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தி சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் நாம் எப்பொழுதும் சுத்தமாயிருப்பதற்கு ஒரே ஒரு வழி. ஒரு சின்ன கரை நம்முடைய மனதிலே பட்டாலும், ஒரு சின்ன குறை வந்தாலும், உடனடியாய் நம்மை நாமே தேவ சமூகத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை சுத்திகரித்து எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ளவர்களாக நாம் காணப்படணும். கர்த்தருக்கு முன்பாக மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் நம்மிடத்துல குறைகளை கண்டுபிடிக்கிறதற்கு இரவும் பகலும் போராடுகிற அந்த பிசாசு நம்மிடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அதை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. புரிதல, வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அதற்கு நாம் எந்த விதத்திலையும் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு எப்பவுமே இருந்து எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தூய்மையாய் நம்மை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளிலும் நம்ம எல்லாத்திலையும் உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே அர்ப்பணிச்சிருக்கணும். அதை தாண்டி உங்க உள்ளத்துல, உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் குறைவு பட்டு விட்டால் அதனையும் கர்த்தர் உடனடியாய் உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது உடனடியாய் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அந்த பரிசுத்த நிலையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதுல மட்டும் நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா பிசாசு எத்தனை முறை எத்தனை விதத்தில் நம்மை குற்றப்பட்டது நினைத்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்முடைய மேன்மையிலிருந்து நாம் விட தள்ளப்படுவதற்கு எந்த சூழ்நிலையும் அவனுக்கு கிடைக்காது. வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவன் பயன்படுத்த முடியும். வாய்ப்பே நம்ம கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. இதுல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தானியேலுடைய விஷயத்துல 122 பேர் அவன் மேல் பொறாமை உள்ளவர்களாக இருந்து அவனிடத்தில் யாதொரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று முயற்சி பண்றாங்க. எந்த முயற்சியினாலும் அவங்களால தானியேலிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்முடைய காரியம் அதை விட நான் மோசம் சொன்னேன். ஏன்னா தானியேல விஷயத்தில் ஆகியும் மனுஷர்கள் அவனிடத்துல குற்றத்தை தேடினாங்க. நம்ம விஷயத்துல பிசாசு தேடுறான். அவங்களாவது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க பார்த்திருப்பாங்க. இவன் 24 மணி நேரமும் இரவும் பகலும் நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு அவன் முயற்சி செய்யணும். அப்ப எந்த விஷயத்திலும் நம்ம காத்துக்கொள்ளணும். அவன் உண்மை உள்ளவன். அதே போல் நம்ம உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். இப்போ இவங்க அந்த 122 பேரும் அவனிடத்துல பல விதங்களில முயற்சி செஞ்சும் எதுவுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஒரு கடைசியை ஃபைனலா ஒரு முடிவுக்கு வராங்க. அதுதான் 5வது வசனம் வாசிக்கலாம். 6:5 வசனம்.
அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள்.
போதும், கடைசியில ஃபைனல் முடிவு வந்துட்டாங்க. எதுலையுமே இவனை குற்றப்படுத்த முடியல. கடைசியில பார்த்தாங்க, அவனுடைய தேவனுடைய வேதத்திற்கடுத்த விஷயத்துல அவனை குற்றப்படுத்தினாலுடைய வேற எதிரையுமே குற்றப்படுத்த முடியாது என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைச்சு பார்க்கிற நேரத்துல நடந்திருக்கும். இவங்க பார்க்கலாம், எதிரையுமே ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப இவனுடைய தேவனுடைய வேதம், இவங்ககிட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்திருக்கும். இது தானியல்கிட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்திருக்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் படி இவன் நடக்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறான், பர்ஃபெக்டா இருக்கிறான். ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி அவன் அப்படியே நடக்கிறத பாக்குறாங்க. இப்ப பாக்குறாங்க, இவனை வந்து வேற எங்கேயுமே குற்றப்படுத்த முடியல. இதை வச்சுதான் குற்றப்படுத்தணும். அப்ப இதை வச்சு குற்றப்படுத்தணும்னா இதற்கு மாறாக இவனை நடக்க பண்ணி தான் இவனை எப்படி ஆகியும் குற்றப்படுத்த முடியும். இதற்கு மாறாக இவன் நடக்கவே மாட்டான். இதற்கு மாறாக நடக்கிறதற்கு ஒரு சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி அதுல அவன் நடக்க மாட்டேன்னு சொன்னான்னா அது ராஜாவுக்கு விரோதமான ஒரு காரியமாகவும் அதை பிளாட் பண்ணி அந்த இடத்துல அவனை கவுத்து போட்டாலுடைய வேற எங்கேயுமே கவுக்க முடியாதுன்னு பாக்குறான். அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பிரதானிகள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இவனுடைய தேவனுக்கு அடுத்த வேத வாக்கியங்களை தவிர வேத விஷயத்தை தவிர இதில் குற்றப்படுத்த முடியாதுன்றதுனால இவங்களும் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை படிச்சிருப்பானுங்க. உட்கார்ந்து புரிதலாம். இதை கண்டுபிடிக்கிறது, இவனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறான்னு பாக்குறதுக்கு இவங்களும் நியாயப்பிரமாணத்தை வாங்கி படிச்சிருப்பான். படிச்சு பார்த்துப்பான் இவனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, அப்ப இதுல இவன் கரெக்டா நடப்பான். இதுக்கு அகேன்ஸ்டா ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதே காரியம் ராஜாவுக்கு ஃபேவரா இருக்கணும், ராஜாவுக்கு ஃபேவரா இருக்கணும், ஆனா இவனுடைய தேவனுக்கு அது விரோதமா இருக்கணும். இப்படி கொண்டு வந்தால்தான் அந்த காரியத்தை வைத்து இவனை கவுக்க முடியும். இவங்களும் நியாயப்பிரமாணத்தை வச்சு புரட்டி படிச்சிருப்பாங்க. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, இவன் கர்த்தரை மாத்திரம் வணங்குகிறவன், வேற யாரையும் வணங்காதவன் என்கிறது நல்லா தெரிஞ்சது. அப்போ இவனை 30 நாட்கள் டெய்லி இவன் ஜெபிக்கிறவன், தினந்தோறும் ஜெபிக்கிறவன், இவனை ஜெபிக்காம இருக்கணும்னு சொன்னா இவனால் ஜெபிக்காம இருக்கவே மாட்டான். கர்த்தரை தேட வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுகிறது. இவன் கருத்தாய் கர்த்தரை தேடுகிறவன். இந்த விஷயத்துல இவனுக்கு குறுக்கனவன் நின்னம்னா கண்டிப்பா இவன் மீறுவான். தன் தேவனுக்குரிய காரியத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். அதனாலே அந்த விஷயத்த கை வச்சோம்னா அது ராஜாவுக்கு ஃபேவரா அந்த விஷயத்துல கொண்டு வந்து கை வச்சோம்னா நிச்சயமாய் ராஜ கட்டளை இவன் மீறுவான். தன் தேவனுக்காக ராஜ கட்டளை அவன் மீறுவான். அங்கதான் இவனை பிடிக்க முடியும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணான். இதுதான் சாட்சியிலும் சாட்சி, விசேஷமான சாட்சி. தன் தேவனுடைய கட்டளையை இவன் மீற மாட்டான் என்று புறஜாதிகள் தெளிவாய் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இதுதான் நமக்கு முக்கியம். குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அவங்க ஒண்ணு மட்டும் கண்டுபிடிக்கணும் நம்ம கிட்ட என்னன்னா, இவன் தன்னுடைய தேவனுடைய காரியத்தில் ஒருபோதும் மீற மாட்டான். இது பிசாசுக்கு நம்ம காட்ட வேண்டிய சாட்சி. அந்த 122 பேர் கண்டுபிடிச்சாங்க, இவன் தன் தேவனுக்குரிய காரியத்தில் தவிர வேற எங்கேயுமே இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த விஷயத்துல இவ்வளவு பெர்ஃபெக்ட், அந்த காரியத்தில் நம்ம குறுக்கே வந்தோம்னா அங்கதான் அவனை கவுக்க முடியும். அப்ப நம்ம பிசாசுக்கு ஒரு பெரிய சவாலா நிற்கணும். எது தெரியுமா பெரிய சவால்? நம்மை ஆண்டவருடைய வார்த்தையின் விஷயத்துல நம்ம 100% பெர்ஃபெக்டா இருக்கிறோம் என்று சொல்லி பிசாசு நம்மை குறித்து கவனிக்கணும். நம் தேவனுடைய வேதத்துக்குரிய விஷயத்தில் அந்த விஷயத்துல தான் இவனை மாறுபாடாக இவனை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுல அவன் நிற்பான், அங்கதான் மாட்டுவான். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயம், அவங்க சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், உன்னை தேவனை பற்றிய வேத விஷயம். அப்ப நம்முடைய தேவனுடைய வேதம் நம் கையில் இருக்கிறது. இந்த விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. தேவனுடைய வேத விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இதை விட்டு வேற காரியத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நம்ம பெர்ஃபெக்டா இருந்தோம்னா ஒண்ணு நல்லா தெரியணும், பிசாசு நம்மை குற்றப்படுத்தி வீழ்த்திருக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே நமக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கு ஏதுவா போயிடும். தானியல் விஷயத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கு பிறகு இதை நான் அடுத்த வாரம் சொல்றேன், அதுவே அவனை அடுத்த எல்லைக்குள் அவனை கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் வழி நடத்தினான். என்னைக்குமே நம்ம ஆண்டவருடைய வேதத்தின் விஷயத்துல உண்மையா இருந்துட்டோம்னா நம்முடைய உயர்வுகள் தொடரும். நம்மை சறுக்கி விடுவதற்கு எத்தனை முயற்சிகள் நடந்தாலும் அதையே கர்த்தர் நமக்கு நல்ல விதத்துல மாற்றி போடுவார். அதை கர்த்தர் நமக்கு மேன்மையாய் தான் மாத்துவார். இது பைபிள்ல நீங்க எல்லாருடைய லைஃப்ல தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரே ஒரு வசனம், 50:20 வசனத்தை மட்டும் படிக்கலாம். ஆதியாகமம் 50:20.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்.
தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார்
என்று யோசேப்பு சொல்றான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களுக்கு அது நன்மை உண்டாகும்படி தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். கடைசில இந்த யோசேப்பு கொடுக்கிறதான பதில் இதுதான். நமக்கு தீமை செய்வதற்கு பலரை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனா நம்ம மட்டும் ஆண்டவருடைய விஷயத்துல பர்ஃபெக்டா இருந்துட்டோம்னா அது தீமை அல்ல, அது நமக்கு ப்ரமோஷனா தான் முடியும், நன்மையாக தான் முடியும். யோசேப்பு விஷயத்துல சகோதரர் செஞ்ச எல்லாமே அவங்க பார்வையில தீமை செஞ்சாங்க, ஆனா உண்மையிலேயே மறைமுகமா அவனுக்கு நன்மை தான் செஞ்சாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அவனை தூக்கி குழியில போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? அவனுக்கு இந்த உலகம் இவ்வளவுதான் கர்த்தர் யோசேப்புக்கு புரிய வைக்கிறார். அவனுக்கு எல்லாத்தையும் அடையாளம் காட்டுறார். ஒண்ணு, ரெண்டாவது குடியிலிருந்து எடுத்து அங்கே போகிறதான மீதி அங்கே இஸ்மவேல வியாபாரிகளுக்கு இவனை எடுத்து வித்து போடுறாங்க. அந்த வியாபாரிகளுக்கு அவனை விற்று போட்டு அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. அப்ப விற்று போடும்போது அவன் நினைக்கிறாங்க, இவனை வச்சு நம்ம வித்து இவனை எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ போய் சாகட்டும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்தில் நடந்தது என்னன்னா, இவனை எகிப்து தேசத்துக்கு போகிறதற்கு இவர்கள் ஒரு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு எகிப்து தேசம் எங்க இருக்கிறது, எங்க போய் எப்படி பிரயாணம் போறதெல்லாம் அவன் தெரிஞ்சிருக்காது. இலவசமான ஒரு பிரயாணத்தை இவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வியாபாரிகள் அவனை கொண்டு போய் எகிப்தில் இறக்கி விட்டுட்டாங்க. அங்க கொண்டு போய் போர்த்திபாருக்கு அவங்க லாபத்தோடு வச்சு வித்துருக்கிறானுங்க. அந்த வியாபாரிகள் யோசேப்பை கொண்டு போய் போர்த்திபாருக்கு வித்துட்டாங்க. போர்த்திபார் வீட்டில் போன பிறகு அங்கேயும் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அது அவனை ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவனை சிறைச்சாலைக்குள் அடுத்த எல்லைக்குள் கொண்டு போகுது. சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனவர் அங்கு கர்த்தர் சொப்பனங்களுக்கு விளக்கத்தை ரெண்டு பேருக்கு கொடுக்க வச்சு கடைசிரவனை ராஜாவுக்கு முன்னால் நிற்க வச்சு அடுத்த 13 வருஷத்தில் ஆண்டவர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார் வைக்கிறார். எல்லாமே நல்லதுதான் நடந்துச்சு. யாருமே தீமை செய்யலை. தீமையை போல செஞ்சாங்க எல்லாருமே. ஆனால் ஆண்டவருக்கு அவன் உண்மையா இருந்ததுனாலே எத்தனை பேர் எத்தனை தீமை செய்தாலும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் முடியும். இதுல நீங்க நல்லா நான் சொல்றேன், நான் அனுபவத்தோடு சொல்றேன். நீங்க ஆண்டவர் விஷயத்துல உண்மையா இருந்துட்டீங்கன்னா எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்து உங்களை கவிழ்த்து போட நினைச்சாலும் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியுமே தவிர தீமையாய் முடியாது. அதான் உண்மை. நீங்க ஆண்டவருடைய விஷயத்துல மட்டும் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா எத்தனை பேர் உங்களுக்கு எழுப்பி நின்று தீமை செய்யட்டுமே ஒன்னும் நடக்காது. அது எல்லாமே நன்மையா மாத்துவார். ஏன்னா நம்மளை உயர்த்தறது கர்த்தர். அவருக்கு மட்டும் நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா போதும். டெஃபினட்டா சொல்றேன், எந்த தீமையும் கர்த்த நன்மையாய் முடிய பண்ணுவார். தானியலுக்கு தீமை செய்யறாங்க, எப்படி ஆயிரும் இவருடைய தேவனுடைய காரியத்திலே தீமை கண்டுபிடிச்சு உனக்கு அவங்களா நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் அவனுக்கு அடுத்து அவங்க செய்ய போகிற நன்மை. அது அவனுக்கு தெரியாது. பிசாசு செய்யற பல தீமையான காரியங்கள் நமக்கு நன்மையாய் முடியும். பிசாசு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆயிலும் அவரை கொண்டு போட வேண்டும் என்று வேத பாரகர் பரிசெயர் பிரதான ஆசிரியர் எல்லாத்தையும் எழுப்பினான். சிறுவையில் கொண்டு போய் அடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனா அதுதான் நன்மையா மாறி போச்சு. அதுதான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துச்சு. எல்லாமே அப்படிதான். பிசாசு செய்யறது முட்டாள்தனமா இருக்கும். சில நேரத்தில் அவன் செயல்படுவான், கடைசியில் அவன் செஞ்சது அவன் தலையிலேயே மண்ணை போட்டுக்கிட்ட மாதிரி தான் ஆயிடும். அவன் இயேசு கிறிஸ்து விஷயத்துல அவன் செஞ்சது அவனுக்கு பிரச்சனையா மாறி போச்சு. அவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டா முடியும்னு நினைச்சான். அதுதான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பா மாறுச்சு. எல்லாருடைய லைஃப்லையும் அதுதான். நம்ம லைஃப்லையும் அதுதான். தானியல் லைஃப்லையும் அதுதான். நம்ம மட்டும் கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் கரெக்டாக இருங்க. எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை தீமை செய்ய நினைச்சாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் உண்மையை பார்க்கிறார். எத்தனை தான் உங்களை கவுத்து போட நினைச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொமோஷனாக தான் மாறுமே தவிர ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இறங்கி போகவே மாட்டீங்க. கர்த்தர் விடவே மாட்டார். அதில் அடுத்த வாரத்தில் இதனுடைய அடுத்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார். தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவனிடத்தில் யாதொரு குற்றத்தையும் முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்க அந்த பிரதானிகளாலும் தேசாதிபதிகளாலும் கூடாமல் போயிற்று. அவனுடைய தேவனுடைய வேதத்திற்கடுத்த காரியத்தில் அவனை குற்றப்படுத்தினாலொழிய வேறு எவ்விதத்திலேயும் அவனை குற்றப்படுத்த முடியாது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை உயர்த்திட்டே இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த உண்மை அப்படியே வரும். தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது, இதெல்லாம் உண்மையா இருந்தான். தன்னை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்கிறதுல அவன் உண்மையா இருந்தான், உத்தமமா இருந்தான். கர்த்தரை நேர்த்தியாக அவன் தேடினான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். அவனுக்கு எத்தனை இடர்கள் செய்வதற்கு எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் கூட கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவர்கள் செய்கிற தீமைகளை எல்லாம் தேவன் நன்மையாகவே மாற்றுகிறார். அவனுடைய உண்மையின் உச்சம் என்ன? அவனிடத்தில் எத்தனை விதத்திலே முயற்சி செய்தாலும் ஒரு குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னைக்கு பிசாசு நம்மகிட்ட குற்றத்தை தேடியும் கண்டுபிடிக்க வாய்ப்பே இருக்கக்கூடாது. பிசாசு எங்கிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாது. நான் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த தானியேலுக்கு மனுஷர்கள் குற்றப்படுத்த நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இரவும் பகலும் பிசாசு நம்மை குற்றப்படுத்த நினைக்கிறான். யோசுவாவை குற்றப்படுத்த அவனால் முடிஞ்சது, அதுல காரணம் இருந்துச்சு. ஆனாலும் யோசுவாவின் விஷயத்துல கூட தன்னுடைய பிரதான ஆசாரியனை கர்த்தர் கைவிடவில்லை. அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய ஆலயத்திலே நீ உண்மையாய் அதை விசாரித்தார், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை என் ஆலயத்திலே விசாரிக்கும்படிக்கு செய்வேன். நீ என் வழிகளிலே நடந்தால், அவனுக்கு அந்த யோசுவாவுக்கு தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுவார், நீ என் வழிகளிலே நடந்தால் என் காவலை காக்க பண்ணுவேன், என் பிரகாரங்களிலும் கூட உன்னை காவல் காக்க வைப்பேன். அப்போ அடுத்த லெவலுக்கு கர்த்தர் யோசுவாவுக்கு கர்த்தர் பேசுறார், இதுவரைக்கும் கூட குறை இருந்துச்சுப்பா, இப்போ அழுக்கு வஸ்திரத்தை மாத்திட்டேன், இப்ப நீ என்னுடைய வழிகளினை நடந்தினா உனக்கு இன்னும் என் காவலை காக்க வைப்பேன், என் பிரகாரங்களிலே கூட நீ உலாவுவாய், கிளை எனப்படுகிறதான அவர் வருகிற வரைக்கும் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய்னு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் அது! ஆண்டவர் கிருபையாக அவனுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் அவனை நடத்தினார். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே கரைபடாமல் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பிலே பரிசுத்தம், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும் பொருட்டு உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் அன்பில பரிசுத்தத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பில அன்பு காமிச்சோம்னா, அந்த அன்பில எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் ஆண்டவர் மேல் அன்பு காமிச்சோம்னா நாம் குற்றம் இல்லாதவர்களாய் வாழ முடியும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு தூய்மையா இருந்துச்சுன்னா நம் குற்றமற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். இதுக்குதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இதுல நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா, எத்தனை பிசாசு வந்து நம்மளை எத்தனை விதத்தில் குற்றப்படுத்த முயற்சித்தாலும் அது தோல்வியில் முடியும், அது நமக்கு உயர்வை கொண்டு வரும், அது நமக்கு ப்ரமோஷனுக்குரிய சூழ்நிலையாகத்தான் மாறும். அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை கொன்று போட்டு விட்டால் முடிஞ்சதுன்னு நினைச்சான். அவரை கொன்று போட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தி சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்தையும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினார். எப்போ? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்து தன்னைத்தானே தாழ்த்தி அதற்கு ஒப்புக் கொடுத்த போது, மரணத்திற்கு பிறகு அவருக்கு உயர்வு வந்தது. பிசாசு நினைச்சான் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி விட்டால் முடிஞ்சது நினைச்சான். ஆனால் மரணத்திற்கு பிறகுதான் அவனுக்கே மரண அடி விழுந்தது. கிறிஸ்துவின் மரணம் பிசாசுக்கு மிகப்பெரிய மரண அடி. அதற்கு பிறகு அவருடைய பாதத்திற்கு அவன் கீழ்ப்படுத்தப்பட்டு விட்டான். அதுக்கு பிறகு அவன் உலகத்தின் அதிபதி என்ற போஸ்டிங்ல இருக்க முடியல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் அவன் உலகத்தின் அதிபதி. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் கால்களுக்கு கீழே அவன் கொண்டு வரப்பட்டு விட்டான். பிசாசு செய்யறது எல்லாத்தையுமே கர்த்தர் அவனுக்கே வினையா மாத்துவார். நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் போதும். சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்கணும். எங்களை குற்றப்படுத்துகிற பிசாசுகள் எத்தனை எழும்பினாலும், எத்தனை மனிதர்களை ஏவினாலும், எத்தனை பேரை கொண்டு வந்து எங்கள் வாழ்க்கையை திசை மாற பண்ணுவதற்கு முயற்சி செய்தாலும், நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்து ஆண்டவரே நாங்கள் மேலும் மேலும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு குற்றத்தை எங்கள் மேல் சுமத்துகிறதற்கு அவன் முகாந்தரம் தேடினாலும், ஒரு முகாந்தரத்தையும் பிசாசினால் எங்கள் வாழ்க்கையில கண்டுபிடிக்க கூடாததாக இருக்க வேண்டும் அப்பா. அவனால் எங்கள் வாழ்க்கையில ஒரு முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் போக வேண்டும். அப்படிப்பட்ட விதத்தில் எங்கள் ஆண்டவர் எங்களை காத்துக் கொள்வதற்காக சோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. அது எங்கள் வாழ்க்கையில பல மடங்கு நாங்கள் உயர்த்தப்படுவதற்கு அதுவே காரணமாய் அமைய போகிறதற்காக சோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. உமக்காக நாங்கள் எப்பொழுதும் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தானியேலை விட நாங்கள் அதிக உண்மையோடு உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.